நிலை வர வேண்டும் என்று சொன்னால் ஆறு மணிக்கு நாம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியாக வேண்டும். இந்த உலகத்திற்கு வர வேண்டும். அல்லாஹ் ஆரம்பிக்கிறார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்புவது கூட எங்கராஜு இஸ்லாம் கண்ணியமான முறையில் வெளியேற்றப்பட்டார்கள் என்றுதான் என்ன செய்கிறார்கள். குரானுடைய விரிவுரையாளர்கள் எனக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த மனித உலகம் உருவாகி அல்லாஹின் ஹரீஃபாக்களாக அல்லாஹ் என்ன விஷயத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு இந்த உலகத்தில் உருவாக வேண்டும். இது அல்லாஹினுடைய நாட்டம், இது அல்லாஹுடைய ஏற்பாடு. இந்த நாட்டம் அவனுடைய அந்த விருப்பம் மனித குலத்தை கொண்டுதான் நிறைவேறுகிறது. அதனால் மனிதர்களாகிய நாம் நம்மை படைத்த எஜமானனுடன் எந்த அளவுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மரியாதைக்குரியவர்களாக கண்ணியமானவர்களாக இந்த உலகத்தில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக ஆக முடியும். உலகத்தில் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பது என்ன, எதற்காக நாம் இந்த உலகத்திற்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றுவதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. இல்லை உலகத்தில் வாழ்ந்தோம், ஏதோ நம்முடைய உலக விஷயங்களில் மட்டும் ஈடுபட்டோம், நம்முடைய காலத்தை முடித்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமும் இல்லை, ஒரு அர்த்தமும் இல்லை. உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுது அர்த்தம் கிடைக்கும், நாம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கை, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை என்று எப்பொழுது சொல்ல முடியும் என்றால் எந்த நோக்கத்திற்காக நாம் அனுப்பப்பட்டோமோ அந்த நோக்கம் நம்மால் நிறைவேற்றப்படும் போதுதான் அது உண்மையான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ்வின் நெருக்கம் நமக்கு தேவை. அல்லாஹ்வுக்கு நாம் நம்முடைய தேவைகள் அனைத்திற்கும் அல்லாஹ்வின் பக்கமே தேவையானவர்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறார், மனிதர்களே நீங்கள் அற்புமை வேறுமே அல்லாஹ்வின் பக்கம் தேவையானவர்கள். அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன், யாருடைய தேவையும் இல்லாதவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். மனிதர்களாகிய அற்புமை வேறுமே ஏழைகள்தான், மனிதர்களாகிய அற்புமை வேறுமே தேவையுடையவர்கள் தான். யாருமே தேவையற்றவர்கள் என்று யாரும் கிடையாது. நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் யாரையும் ஒருவரை சார்ந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் வருவதற்கு நம்முடைய தாய் தந்தையின் தேவை ஏற்பட்டது, நம்முடைய வாழ்க்கைக்கும் வாழ்க்கை துணையின் தேவை இருக்கிறது, பொருளாதாரத்தின் தேவை இருக்கிறது, நம்முடைய வீட்டு வேலைகளுக்கு வேலைக்காரரின் தேவை நமக்கு ஏற்படுகிறது, கடையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் தொழிலாளியின் தேவை நமக்கு இருக்கிறது, நாம் அவர்களுக்கு மட்டும் தேவையாகிறோம். அல்லாஹ் இப்படி தேவையாகக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். நாம் எல்லோருமே படைத்த அல்லாஹ்வின் பக்கம் தேவையானவர்களாக இருக்கிறோம். மனிதர்களாக சிறந்த அத்துணை தேவை உலகத்தில் எந்த அமைப்பில் இருந்தாலும் எந்த ரீதியில் இருந்தாலும் படைத்த ரப்பின் பக்கம் தேவையானவர்களாக இருக்கிறோம். அந்த தேவையானவர் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை கணிக்க வேண்டும். யார் பக்கம் தேவையானவர், படைத்த எஜமானின் பக்கம் நாம் அனைவருமே தேவையானவர்கள். அதனால அல்லாஹினுடைய குரலை நாம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது உலகத்தின் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறலாம். இதற்காகவே தான் அல்லாஹ் நமக்கு துஆ என்ற ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார். எல்லா விஷயத்திலும் அல்லாஹுவோட குரலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஒரு மூமினிடத்தில் வர வேண்டும். சொன்னார்கள் அத்துவாவும் இதாகவும் துஆ என்பது ஒரு மூமியுடைய ஆயுதமாக இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ பல ஆயுதங்கள் இருக்கலாம், எந்த ஆயுதத்துக்கும் இல்லாத சக்தியை அல்லாஹ் துஆ உட வைத்திருக்கிறார். நம்முடைய வணக்கமே ஒரு துஆ தான். அல்லாஹுவ நாம் வணங்குகிறோம், நோம்பு வைக்கிறோம், தொழுகிறோம், கசாது கொடுக்கிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம். இதெல்லாம் என்ன, இதனுடைய முடிவு என்னன்னு சொன்னால் நாம் இவ்வாறு வணங்குறதுனால அல்லாஹுக்கு நாம் எதையும் கொடுக்கறதில்லை, அல்லாஹுக்கு எதுவும் ஏற்பட போறதும் இல்லை. மாறாக நம் கோரிக்கையை அல்லாஹுக்கு முன்னாடி வைக்கிறோம். யாருந்தான் நான் உன்பக்கம் தேவையானவன், என்னுடைய எல்லா காரியத்திலும் உன்பக்கமே நான் தேவையானவன். உலகையில் இருந்து நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, இந்தியாக நாடு ஒன்றியா தினக்காய். இந்த ஆயத்தை ஓடின உடனே சூழ்நாளை சொல்லாரை சொன்னாங்க, ஒரு அதிகாரம் சொல்லவே இல்லை. இந்தியாக நாடு ஒன்றியா தினக்காய் என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறார், பதிலுக்கு சொல்கிறார், என்ன சொல்கிறார், ஆதா பைனி மொபைல் ஆகும். எனக்கும் என் அடிமைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்று சொல்கிறார். என் அடிமை என்னிடத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார், நான் உன்னை வணங்குகிறேன், உன்னைத்தான் வணங்குகிறேன், என்னிடத்தில் கோரிக்கை வச்சிருக்கிறார், உன்னிடத்தான் உதவி செய்கிறேன். அப்ப என்னிடம் என்னை வணங்கக்கூடியவனாக இருந்தால் நான் அவனுக்கு உதவி செய்கிறேன். நம்முடைய வணக்கம் அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல் தான், நம்முடைய கோரிக்கைகள் தான், விவாதத்துகளாக நாம் செய்கிறோமே தவிர நாம் செய்யக்கூடிய விவாதத்தினால அல்லாஹ்வுக்கு எதுவும் கூறி போறவில்லை. ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஒரு அறிவிப்பில் நமக்கு விளங்கப்படுத்தினாங்க, உங்களுக்கு அத்துணை பேருமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்றியாரை போன்று நீங்க எல்லாரும் ஆகிவிட்டாலும் கூட எல்லாருமே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதில்லை, யாருமே பாவமே செய்யறதில்லை, எல்லாரும் உத்தமிகளா மாறிவிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் கூட்டிட முடியாது. உங்கள் அத்துணை பேரும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களாக மாறிவிட்டார், எல்லோருமே மோசமானவர்களாக ஆகிட்டாங்க, யாருமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுவதில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் உங்களால் எதையும் குறைக்க முடியாது. அவன் நம்முடைய எந்த தேவையும் இல்லாதவன், நம்முடைய விவாதத்தின் தேவையும் இல்லாதவன். நாம் வணங்குகிறோம் நம்முடைய தேவைக்காக, நம்முடைய தேவைக்காகவே நாம் வணங்குகிறோம். அதனால நம்முடைய விவாதத்துகள் அனைத்துமே நம்முடைய தேவையாக இருக்கிறது, நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது என்ற உணர்வோடு நம்முடைய விவாதத்துகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தொடர்பு குர்ஆனின் மூலமாக, வேண்டுதலின் மூலமாக இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ்வுக்காக சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான், என்ன சொன்னான், என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இன்ன கடிகளை எத்தனை நீங்கள் அந்த விவாதத்தில் துஹாவுக்கு அல்லாஹ் இந்த இடத்துல விவாதத்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்னுடைய விவாதத்தை இருக்கும் பெருமை அளிக்கக்கூடியவர்கள், விவாதத்து என்று சொன்னால் அல்லாஹ் கேட்கிறது, துஹா கேட்பதை இருக்கும் பெருமை அளிக்கக்கூடியவர்கள் செயல் கொள்வன ஜகன்னம தாமினி, நரகிலே இழிவான நுழைவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்காட்டார். வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கேட்கக்கூடிய ஒரு பண்பு வர வேண்டும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய துஆ செய்யக்கூடிய ஒரு தன்மை வர வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய எல்லா காரியத்திலையும் துஆக்களப்படுத்திருக்கிறார்கள். என்ன காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய முன்னிறுத்தி செய்யணும். நீங்க வீட்டுக்குள்ள போறீங்களா, ஒரு துஆவை படிக்கும் போங்க, அல்லாஹ்வுடைய நான் போகிறேன், நல்ல நுழையக்கூடிய இடத்தை தேடுகிறேன், உன்னிடத்துல கேட்கிறேன், இந்த துஆ ஓடிக்கும் போங்க, வீட்டிலிருந்து வெளியே வர்றீங்களா, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சு போங்க என்று சூழ்நாய் சிறந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் துவாவப்படுத்திருந்தார். ஏனென்றால் எல்லா நேரத்திலும் நம்முடைய தொடர்பு அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன ஆயிடுச்சு என்று சொன்னால், எது ஏற்பட்டாலும் உடனே நம்முடைய சிந்தனை உலக ரீதியாக யோசிக்கிறது. ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா முதலாவது நாம் யோசிக்கிறோம், இந்த வியாதிக்கு எந்த வைத்தியத்தை போகலாம், எந்த ஹாஸ்பிட்டல்கள் இதுக்கு சரியான மருந்து கிடைக்கும். நம்முடைய சிந்தனை எல்லாமே உலக ரீதியாக தான் போகும். ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துச்சுன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு கோர்ட்டு, ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துச்சுன்னா எந்த லாயரை பிடிக்கலாம், எந்த வக்கீலை பிடிக்கலாம். சிந்தனை எல்லாமே நம்முடைய சிந்தனை உலக ரீதியிலேயே யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டா நம்முடைய இந்த பிசினஸ்டைய அடிப்படையில் என்ன செஞ்சு கொள்ளலாம். இந்த சிந்தனை மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயல்பு தான். ஆனால் ஒரு நோவினை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் முதலாவது சிந்தனை படைத்த எஜமானின் பக்கம் போக வேண்டும். ஒரு வியாதி வந்துட்டா டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு வைத்தியத்தை போறதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டாவது பொருள் அண்ணாவுக்கு கேட்கணும், யாருந்தா இந்த வியாதியை தந்தவன் இல்லையா, யாருந்தா இதை சுகப்படுத்துறது உன்னாலதான் முடியும், யாருந்தா என்று தன்னுடைய கோரிக்கையை முதலாவது அண்ணாவுடத்தில் வைக்கக்கூடியவனாக ஒரு மோடி ஆக வேண்டும். சரிதரலாறு சொன்னாங்க, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அண்ணாத கேட்டு பாருங்க, இயற்கல் அகவுக்கும் அல்லாஹ்வுடத்தில் உங்களை கேளுங்கள், எல்லா விஷயத்தையும் கேளுங்க, உங்களை ஒருவர் கேட்கிற எல்லாத்தையும் கேளுங்க. எந்த அளவுக்கு சொன்னா செருப்பினுடைய வார் அருந்திருக்கால் கூட, ஒரு செருப்பினுடைய வார் அருந்தால் கூட ரசூலுல்லாஹி என்னுடைய சிந்தனை எப்படி திருப்புறாங்க பாருங்க. ஒரு செருப்பு வார அருந்திருப்பது சின்ன விஷயம், போயிட்டு இருக்கும்போது செருப்பு அறிஞ்சா உடனே நாங்க என்ன நினைக்கிறோம், அங்க அங்க யாராவது ஒருத்தர் செருப்பு பிடிக்கிறவன் இருக்கிறானா, உடனே ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு 20 ரூபாய் கொடுத்து கட்டுவோம். இன்னொரு சின்ன விஷயம், அப்ப அந்த நேரத்துல அந்த சின்ன விஷயத்துல சிந்தனை எட்டும் போது ஒரு மக்ளூக்கின் பக்கம், ஒரு படைக்கப்பட்டவனின் பக்கம் போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்துல முதலாவது சிந்தனைய படைத்தவனின் பக்கத்து இருக்குங்க. அல்லாஹ்வின் பக்கத்து இருக்கும் ஒரு சின்ன முடிவுக்கு வந்துருச்சு, ஒரு சின்ன ஒரு இறந்து போயிருச்சு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட நீங்க உங்களுடைய சிந்தனைய முதலாவது படைத்தவனின் பக்கம் இருக்குங்க என்று சொன்னாங்க. நம்முடைய சிந்தனை ஆகும் அல்லாஹுக்கு ஆதா. மனிதன் கேட்கக்கூடிய அந்த துஆவுடைய விஷயத்துல அல்லாஹ் எப்படி நடந்து கொள்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அல்லாஹ் கரீமும், அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படக்கூடியவர், ரொம்ப கண்ணியமானவர், அல்லாஹ் வெட்கப்படுறவர், அல்லாஹ் வெட்கம் இது போன்ற இந்த மாதிரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இடைவெளிகளுக்கெல்லாம் பரிசுத்தமானவர். நமக்கு விளங்குறதுக்கு அமைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் வெட்கப்படுறாங்க, ரொம்ப கண்ணியமானவராக இருக்கிறார். எப்ப வெட்கப்படுறான் இந்த எண்ணம் நம்மளத்துல இருக்கும், என்னுடைய படைத்த இறைவன் நான் கேட்கிறத தருவான் என்ற எண்ணம் எங்களிடத்துல இருக்கும். அல்லாஹ் உலகத்துல கேட்கக்கூடிய தன்மை எங்களிடத்துல இருக்கும். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த அச்சத்தையும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த நடுக்கத்தையும் பார்க்கிறார். நாம் ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுகளுக்கு கேளுங்க, உங்களுடைய பாவங்களை நினைச்சு அழுங்க. ரசூலுல்லாஹி ஏதாவது ஒரு துஆ செய்ய கையை தூக்கினாங்க என்றால் முதலாவது அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேடுவாங்க. துஆ கேட்கும் பொழுது முதலாவது பாவத்திற்காக மன்னிப்பு கேட்பாங்க. ஏன், நான் மிகப்பெரிய பாவிகள், நம்முடைய பாவங்களினால்தான், நம்முடைய பாவங்களினால்தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்து தடைபட்டு இருக்கிறது என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது துஆ கேட்கும் பொழுது பாவ மன்னிப்பு தருவாங்க. அதனால பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டு துஆவை ஆரம்பிக்கிறது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. நம்ம எந்த துஆவை செய்யாலும் முதல்ல கையை ஏற்றுவதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய யாருந்தா என்னுடைய பாவ மன்னிப்பு, உள்ளத்துல இருக்கக்கூடிய நடுக்கம், உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசை, இதை அல்லாஹ் பார்க்கிறான். கெஞ்சி கெஞ்சி அழுகிற ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் கேட்கும் போது அழுது கேளுங்க, அழுத வரலையா, அழுகிற மாதிரியாவது உங்களுடைய பாவனையை ஆக்கிக் கொள்ளுங்க. ஒரு சாதாரண ஒரு தாய் தந்தை இடத்துல சின்ன புள்ள கேட்கும் பாருங்க, ஒரு சாதாரண தாய் தந்தை இடத்துல போய் ஒரு சின்ன புள்ள போய் ஏதாவது கேட்குது, அழுது கேட்குது, அந்த தாயினுடைய மனசு சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளாது, அந்த பிள்ளை மீது இறக்கம் உள்ளது ஏற்றுக்கொள்ளாது, உடனே அதை கொடுத்துரும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் 70 தாய்களை விட இறக்கமானவர் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் நமக்கு 70 தாய்மார்களை விட இறக்கமானவர். நம்ம கேட்கறத அல்லாஹ் தராம இருக்கவே மாட்டான். மூமினுடைய துவா எப்பொழுதும் வீணாகாது. ஒரு மூமின் கேட்கக்கூடிய துவா இருக்கிறதே நிச்சயமாக எந்த நேரத்திலும் வீணாகாது. அல்லாஹ் தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழுது கேளுங்க, அழுது வரலையா, அழுகிற மாதிரியாவது அல்லாஹ் உலகத்துல கேளுங்க என்று சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய உள்ளம் இது இருக்கிறதுனால நம்முடைய உள்ளம் இறுகிவிட்டது. உலகத்தினுடைய விஷயங்கள், உலகத்தினுடைய மாயைகள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இதுல உழன்று கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளம் இறுகிவிட்டதுனால கண்கள் கண்ணீரை வடிக்கிறதில்லை. சகாபாசனுடைய நிலை எப்படி இருந்துச்சு, குர்ஆன் ஓதுனா அழுவாங்க, குர்ஆன் கேட்டா அழுவாங்க. நல்லடியார்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், சத்தியத்தை விளங்கினவர்கள் எப்பொழுது இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்கிறார்களோ, கேட்டவுடன் அந்த குர்ஆனை கேட்டவர்கள் அப்படியே அழ ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் தான் குர்ஆனை கேட்கிறோம், நாங்கள் தான் அழகான சிராசிகளை கேட்கிறோம், எங்களுடைய உள்ளத்துல கடினத்தன்மை ஏற்பட்டதுனால கண்கள்ல கண்ணீர் வாரவில்லை, துஆ கேட்கிறோம், எத்தனையோ பல பிரச்சனைகள்ல நாங்கள் இருக்கிறோம், பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை, பல கஷ்டத்துல இருக்கிறோம், இருந்தாலும் துஆ கேட்கிற நேரத்துல எங்களுடைய கண்கள்ல கண்ணீர் வர்றதில்லை. காரணம், எங்களுடைய உள்ளத்துல இருகல் தன்மை ஏற்பட்டுவிட்டது. அந்த நிலை மாற வேண்டும். அல்லாஹ்விடத்துல அழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். உலகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைப்போம், உலகத்துல நம்முடைய சொந்தக்காரங்க யாராவது மூட்டாயிட்டாங்க, ரொம்ப விரும்பியவர்கள் மூட்டாயிட்டாங்கன்னு சொன்னா எதுல கட்டுப்படுத்த முடியாம கண்கள்ல கண்ணீர். நாங்க அந்த நேரத்துல என்னை எல்லாரும் பாக்குறாங்களே, நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்துடையவன், இவ்வளவு பெரிய தகுதி உடையவன், நான் சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறேன், எல்லாரும் என்ன பாக்குறாங்களே என்று யாரும் வெட்கப்படுறதில்லை.
என்னை அறியாமல் வரக்கூடிய அந்த அழுகை உலகத்தினுடைய துன்பம் வரும்பொழுது எங்களை அறியாமல் அழுக வருது. ஆனா நாங்க அல்லாஹுக்கு முன்னாடி நாங்கள் செய்ய பாவங்கள், பாவங்கள் எப்படிப்பட்டது, இந்த பயங்கரமானவைகள் எங்களை அறிவுரை கொண்டு போடக்கூடியவைகள், அந்த பாவங்களை நினைச்சு அழகக்கூடிய தன்மை எங்களிடத்துல வரல. காரணம் எங்களுடைய உள்ளம் இருந்தால அல்லாஹுக்கு ஆளா மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேசத்தை பார்க்கிறாங்க. அவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் நல்லா மன்னிக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்குது. என்னுடைய பாவங்களை எல்லாம் விட நினைத்தது மிக விசாரமானது. நாங்கள் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹுடைய அந்த மௌசிலத் என்ற தன்மைக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லை. ஒரு ரஹ்மத்தக்க அருகா ஐந்த நாளைக்கு மாறினா அதிகாரத்தில் புகழ வளர்ச்சி தந்தாங்க. யாருமா உன்னுடைய ரஹ்மத் இருக்கிறதே, நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை விட எங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியது உங்களுடைய ரஹ்மத்து தான். நாங்கள் என்ன பெரிய அமல் செஞ்சுக்கிறோம், தோல்விக்கிறோம், நோம்புக்கிறோம், தக்காத்து கொடுக்கிறோம், அதில் எவ்வளவு குறை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த தொழில என்ன முகத்துறி இருக்குது, நாங்க கொடுக்கிற தர்மங்கள்ல என்ன முகத்துறி இருக்குது என்கிறது தெரியாது. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை இந்த அமல்களின் மீது அல்ல, உன்னுடைய ரகமத்தின் மீது இருக்கிறது. யாருமா இதுல சூழ்நாட்டினால் வாழப்படுத்தான். ஒரு உதாரணத்தை சொல்லிக்காட்டலாம். பனிமிஸ்ராயில நடந்த ஒரு உதாரணத்தை சொல்லிக்காட்டினாங்க. அல்லாஹுடைய ரகமத்தும் மகுதிரத்தும் மனிதனை எப்படி வேகமாக வந்து அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இது ஒரு உதாரணம் தான். ஒரு பெரிய ஒரு கொலைகாரன் இருந்தான் பனி இஸ்ராயில். முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஒரு பெரிய ஒரு கொலைகாரன் இருந்தான். 99 கொலை நடத்திவிட்டான். 99 கொலைகளை செய்துவிட்டார். செய்துவிட்டதற்கு பிறகு அவருடைய உள்ளத்துல ஒரு ஆசை வருது, நான் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேனே, 99 கொலைகள் அநியாயமா செஞ்சிருக்கிறேனே, நான் தௌபா செய்ய விரும்புகிறேன் என்று ஒரு அங்க இருந்த ஒரு ராஜுங்க ஒரு அறிஞர்கிட்ட வந்து சொல்ற, நான் இந்த மாதிரி 99 கொலை செஞ்சிருந்தேன் அநியாயமாக, எனக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, இவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சிருக்கிறாய், கொலை என்பது பயங்கரமான பாவம், அல்லாஹுத்தாலா நிரந்தரமான நரகம் உண்டு என்று எச்சரிக்கக்கூடிய பயங்கரமான பாவங்கள்ல கொலையும் ஒன்று. நீண்ட காலம் நரகத்துல தங்க வைக்கக்கூடிய பாவம் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அவ்வளவு பயங்கரமான பாவம். அதனால அந்த ராஜி என்ன செஞ்சாரு, அந்த அறிஞர் சொன்னார், என்ன சொன்னாரு, நீ 99 கொலை செஞ்சிருக்கிறாயா, உனக்கு எந்த மன்னிப்பு கிடைக்க போகுது என்று கோபத்துல சொல்லிட்டார். இவரு கோபம் வந்து அந்த மனிதனையும் கொலை செஞ்சார். இவர் கோபத்துல யார்கிட்ட போய் சட்டத்தை கேட்க போனாரோ அவரையும் இவர் கொலை செஞ்சிட்டார். அதுக்கு பிறகு இவருடைய மனசுல ஒரு ஆசை வந்து, நான் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேனே, அல்லாஹ் என்ன மன்னிக்கணுமே, எனக்கு எந்த மன்னிப்பு இருக்குது என்று மற்றவர்களை விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த ஊருக்கு போங்க, அங்க பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, மார்க்கத்தினுடைய தலை சிறந்த முன்னோர்கள் இருக்கிறாங்க, அவங்க போய் உங்களுடைய பாவத்திற்கு நீங்க என்ன பரிகாரம் செய்யலாம்னு கேளுங்க என்று அவர் அனுப்பிவிடுறாங்க. இப்ப அவர் வேகமா போறாங்க. உள்ளத்துல இருக்கிற துடிப்பு, உள்ளத்துல இருக்கிற ஆசை, இந்த ஆசையில அவர் போறார். எப்படியாவது எனக்கு மன்னிப்பு கிடைச்சிடணும், நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடைச்சிடணும் என்ற ஆசையில அவர் வேகமா போறாரு. போற வழியில அவருக்கு மூத்துவது, போற வழியில அவருக்கு மூத்துவது, அந்த ஊருக்கு போய் சேர முடியல, வழியில அவர் மூத்தாயிருக்கார். இப்ப மூத்தானதுக்கு பிறகு ரஹ்மத்துடைய மனசுமார்கள் வர்றாங்க, வேதனையினுடைய மனசுமார்கள் வர்றாங்க. யார் இவருடைய உயிரை எடுத்துட்டு போறது? மௌத்துடைய நேரத்துல இவர் நல்லவரா கேட்டு வரா, யார் இவருடைய உயிரை எடுத்துட்டு போறது?
என்ன பத்தி கேட்டான் என்று சொன்னாங்க, சொல்லுங்க, நான் ரொம்ப
பக்கத்தவராக இருக்கிறேன், நான் வந்து தூரமாக இல்லை, என்னை அழைத்தான் என்று சொன்னால் அந்த அழைப்பவனுடைய அந்த துவாவுக்கு நான் பதிலளிக்கிறேன். அவர்கள் என்ன துவா கேட்கட்டும், தேவைகளை எனக்கு அவர்கள் வேண்டி பெற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கார். ஒரு மனிதர் இருக்கார், இதுவும் வருகின்றார்கள் சம்பவம். ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னா வாழ்க்கையில எந்த அமலையுமே செய்யல, ஆனா உள்ளத்துல ஒரு பயம், உள்ளத்துல ஒரு பயம், எந்த நல்ல அமலும் செய்யல, ஒரு தீய அமலதான் செஞ்சிருக்கிறார், ஆனா உள்ளத்துல பயந்து கொண்டே இருந்தார். அல்லாஹ் இதை தண்டிச்சிருவானோ தண்டிச்சிருவானோ என்று பயந்து கொண்டே இருந்தார். இதுவும் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு அணி. அப்ப அந்த மனிதர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தக்கராக்கூடிய நேரத்துல பிள்ளைகளை பார்த்து சொல்றார், என்ன சொல்றாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த நல்ல அமலையும் செய்யல, நான் நிறைய பாவத்தை செஞ்சிருக்கிறேன், என்ன நான் மூத்தாயிட்டேன்னா கபூர்ல கொண்டு அடக்கிடுவீங்க, அடக்குனா எனக்கு கபூர்ல கடுமையான வேதனை வரும், அதனால என்ன செய்யணும் என்னுடைய உடலை இருக்கிறீங்க. அவர் சொல்ற அவருக்கு அந்த சட்டம் கூட விளங்கல, அல்லாஹ் உடல் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும் என்ற அந்த சட்டம் கூட அவருக்கு விளங்கல. ஆனா அவர் அந்த பயத்தினால, அல்லாஹ்வுடைய பயத்தினால என்ன செஞ்சாரு, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னாரு, என்னுடைய உடலை எரிச்சிருங்க, எரிச்சு பாரிய கடலையும் பாரிய தரையையும் தூக்கி அந்த சாம்பலை தூக்கி வீட்டிருங்க என்று சொல்றாரு. இப்போ அவர் மௌட்டா இருக்காரு, மௌட்டானதுக்கு பிறகு அல்லாஹுக்காரா அவருடைய அந்த சாம்பலை எல்லாம் தூக்கி அவருக்கு மறுபடியும் வீர குறித்து கேட்கிறார், ஏன் இந்த வேலையை செஞ்சாரு. அவர் சொன்னார், யாருந்தா நீங்க பசிக்க யாருந்தா, உங்களுடைய பயத்தினால நான் இப்படி செஞ்சுட்டேன், யாருந்தா நான் செஞ்சது உங்களுடைய பயத்தினால செஞ்சுட்டேன். அல்லாஹ் சொன்னான், என்னுடைய பயம் இருந்திருந்தானே நான் உங்களை மன்னிச்சேன் என்று சொன்னான். நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வின் மீது ஆர்வமும் அவன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமும் ஏற்படும். எதை செஞ்சாலும் அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்ன கண்டிப்பான், அல்லாஹுடைய பயம் உள்ளத்துல இருக்கிறோம். நம்ம எதாவது எதிர்கொண்டு அல்லாஹ கேட்கக்கூடிய நேரத்துல உறுதியான முறையில கேட்கணும். அல்லாஹ் நம்ம துவா கேட்கறதுன்னா சந்தேகமா கேட்கறது, கடற்கா கேட்கறது, இது இருக்கக்கூடாது. அந்த துவா கேட்கும் பொழுது உள்ளத்தால கேட்கணும். மனிதர்களாக சொன்னாங்க, இன்னும் வாக எப்பது வாகம் நீ கல்வி தாரி பராக்கான உள்ளத்தில் இருந்து பராக்கு என்று சொன்னால் எந்த தவறும் இல்லாமல் சும்மா கடந்த கையத்தையும் கேட்கிறான். இந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் எந்த துவாவை ஏற்றுக்கொள்றான், உள்ளத்தால கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். உள்ளத்தால் அல்லாஹ் கேட்கிற நாங்க எங்களுடைய மாவட்டத்திற்கு அறிகிறோம், எங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்குது, சட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எங்களால ஒன்றும் தெரிந்து கொள்ள இயலாது. உலகத்தினுடைய எந்த பிரச்சனையும் எல்லாரும் ஒன்றும் தெரிந்து கொள்ள இயலாது. நாங்க நினைப்போம் சில வேலையும் ரொம்ப சாதாரண விஷயமா தெரியலாம், ஆனால் அதுவே அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு பயங்கரமான விஷயமாக கூட போயிடலாம். நம்மளுடைய மன்னன் பெரிய ஒரு மன்னன், பெரிய சர்வாதிகாரி, எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்தான், ஆனா அவனை சாகடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பட தேவைப்படலை, ஒரு சின்ன பொதுவை கூட சாகடிச்சிட்டான். ஒரு சாதாரண விஷயம்தான், ஆனால் அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய ஆபத்தை ஏற்படுத்த முடியும். அதனால நாங்கள் அல்லாஹ்வுக்குள்ள என்னுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்னாடி இருக்கும் பொழுது உலோக பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அல்லாஹ்வுக்குள்ள யாராலும் முடியாது, உள்ளத்தால் நாங்கள் கேட்கணும். கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும், ஹதீஸுல்லாஹ் அவர்கள் துவாவுடைய ஒழுக்கத்தை சொல்லியிருந்தார். நீங்க கேட்கும் பொழுது உருவா வரக்கு நோக்கி வாங்கிட்டு அல்லாட நீங்க கேளுங்க, அல்லா கட்டாயமா உங்களுக்கு தருவான் எண்ணத்தோடு கேளுங்க. நாங்கள் சில நேரத்தில் கேட்கறது இருக்குது, எப்படி கேட்கணும்னா ஏதோ கேட்போம், ஆனால் இதெல்லாம் கிடைக்கவா போகுது எந்த எண்ணத்தில் கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் கேட்கிறாரு தான் உறுதியான கருவானுங்கிற எண்ணத்தில் கேட்குங்க. இந்த எண்ணத்தில் எந்த குறையும் வைக்காதீங்க. ஒரு கஷ்டம் இருக்குது, பயங்கரமான கஷ்டம், வெளியில கஷ்டம் பார்த்தா அந்த கஷ்டம் போறதுக்கு எந்த வழியுமே இல்லை. நீங்கள் அல்லாட்ட கேட்கும் பொழுது நீங்கள் இந்த கஷ்டம்லாம் நீங்கவா போகுது அப்படின்ற சந்தேகத்தில் கேட்கறீங்க தான். சந்தேகத்தை கேட்கிறேன், நான் கேட்கறத உறுதியா கேளுங்க. யாரெல்லாம் நிச்சயமா சந்தேகம் ஆகும், உறுதியா கேளுங்க. ஏனென்றால் அல்லாஹை பொறுத்தவரைக்கும் எதுவுமே அவன் சட்டம் இல்லை, எதையும் எழுந்தா தந்துட முடியுமா. அதனால முதலாவது நான் துவா கேட்கும் பொழுது உள்ளத்தோட கேட்கணும், இரண்டாவது உறுதியான முறையில கேட்கணும், மூன்றாவது துவா கேட்கக்கூடிய ஆதா உடல் அடித்தவர்களாக சொல்லி தந்தாங்க. நீங்க துவா கேட்கறதா இருந்தா முதல்ல அல்லாஹ புகழுங்க, அல்லாஹ் புகழுங்க, எப்படியெல்லாம் புகழுமோ அப்படியெல்லாம் புகழுங்க, அல்லாஹ் புகழுங்க, கணிதரெல்லாம் இருக்கிறவங்க மீது தலவாக்கு சொல்லுங்க. ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய எல்லா துவாக்கள்லையும் தலவாக்கு இருக்குதா இல்லையா, அது எப்படி சொன்னாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறார். சொன்னாங்க, யார் எங்கேயும் ஒரு தடவை தரவாக்கு சொல்கிறார்களோ பத்து தடவை அவருக்கு அல்லா தரவாக்கு சொல்றாங்க. அதனால நீங்க தரவாக்கு சொல்லி கொண்டு துவாவை கேளுங்க, உங்களுடைய கிட்ட இருப்பார் பாவ மன்னிப்பை கொண்டு துவாவை கேளுங்க, துவாவை கேட்கும் போது கையை தூக்கி கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மூன்று விதமா கையை தூக்கி கேட்டுக்கிறார். சாதாரண துவா செய்யும் பொழுது இப்படி நாங்கள் உயர்த்தமான தங்களுடைய உச்சத்துக்கு நேரம் கையை தூக்கி கேட்பாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு ஆபத்து ஏற்பட்டுவிட்டார், ரொம்ப கடுமையான ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா கையை நல்லா தூக்கிடுவாங்க, கையை நல்லா தூக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அதே மாதிரி பாவம் மன்னிப்பு சேரும் பொழுது வெங்கடலாய் சொன்னோடு தங்களுடைய ஒரு விரலால தங்களை பக்கம் சுட்டிக்காட்டி ரசூலுல்லாஹி மன்னிக்கிறது என்றால், இந்த விரலை சுட்டிக்காட்டி தன்னுடைய நப்பின் பக்கம் தன்னுடைய நப்புக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள், உன்னுடைய குறைநாள்தான், உன்னுடைய தவறுனால்தான் நீ இது போன்ற தண்டனை கூட்டாமல் இருக்கிறாய். அதனால பாவம் மன்னிப்பு கேட்கும்போது இப்படி கேட்பாங்க, சாதாரண நிலையில கேட்கும் போது தண்ணியை இப்படி வச்சு கொள்வாங்க. கடுமையான முறையில ரொம்ப அதாவது மிகவும் தேவை ஏற்பட்ட நேரத்துல நாங்க நம்ம எப்படி மலை தேடி உருவாக்கிறோமோ, அல்லது பஞ்சத்திலிருந்து பாதுகாத்து உருவாக்கிட்டு போது கையை எப்படி தூக்குறோமோ, அது மாதிரி கையை எப்படி வைப்பாங்க, அதை எப்படி வைப்பாங்க, அதிசயத்தை நம்ம பார்க்கணும். அதனால கையை தூக்கி உருவாக்கிட்டோம், கையை தூக்கி உருவாக்கிட்டோம். உவா கேட்கும் பொழுது சோம்பலாக கேட்கக்கூடாது. உவாவை கேட்கிற நேரத்துல பொதுவான துவாக்களை கேட்கறதுக்கு நாம வந்து நம்ம ஆதரவு குறிப்பாக அல்ல, நம்ம நிறைய துவாக்களை சொல்லித்தரான மிக பொதுவான துவா ரப்பன ஆசினா பிசுனியா அனசனத்தன் ஒப்பின் ஆசிரத்தை அனசனத்தன் ஒப்பின் ஆதாரங்களா இசலாய் சொன்னவங்க எப்பொழுது துவா செய்தாலும் ரசூலாய் சொன்னாலும் துவாரை இந்த ஆயத்தையும் கேட்டுக்கொள்வாங்க. அதனால எங்களுடைய துவா கண்ண இதையும் நாங்கள் வந்து செய்யணும் கேட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி துவாவுடைய ஒழுக்கம் என்ன இருக்குன்னா, துவா கேட்டு கொடுத்தவனே ஆமீன் என்று சொல்லணும். தங்களுடைய கைய முகத்தை தரமான சில போட மாட்டார். ஏனென்றால் வெங்கடலாய் சொல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லா நம்முடைய கையை ஒருவரும் காலியாக விட மாட்டார். நாம கையை திருப்பி கொண்டு சொன்னா அல்லா ஒருவரும் காலியாக விட மாட்டார். அப்ப அல்லாவுடைய ரஹ்மத்தை என்னுடைய கையை இறந்தமாக இருக்கு, அதை அப்படியே கண்ணியமான முறையில அவர்களுடைய முகத்தை தரவி கொள்வார்கள். வெங்கடலாய் சொல்லம் அவர்கள் இன்னும் சின்னதாக இருக்கிறார். துவா கேட்கக்கூடிய நேரத்துல சில ஒழுக்கத்தை நாம வந்து கடைபிடிக்கிறோம். துவா கேட்கக்கூடிய நேரத்துல எந்த ஒரு நல்ல அமல் செஞ்சாலும் அந்த நல்ல அமலுக்கு பிறகு துவா கேட்கக்கூடிய வளமையே உண்டா, கோழைக்கு பிறகுவா, நோம்புக்கு பிறகுவா, அதே மாதிரி ஏதேனும் சதக்கா செஞ்சு அழகு பிறகுவா, அதே மாதிரி ஏதேனும் ஒரு அச்சல் உண்டா செஞ்சுட்டு வந்தா அங்கேயும் துவா இருக்குது. எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அந்த அமலுக்கு பிறகு துவா செய்யக்கூடிய வளமையை நாங்கள் உண்டாக்கி கொள்ளலாம். என்னுடைய தேவைக்காக செய்யறோம், நாங்கள் அமர்ந்ததற்கு பிறகு அன்றாட செய்யக்கூடிய துவா இருக்கிறதா இல்லையா, அது ஏற்றுக்கொள்ளப்படுற சதகா செஞ்சீங்களா, சதகா செஞ்சிருக்கிறதா, அன்றாட துவா கேளுங்க, அல்லாஹ் எங்களுடைய அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். துவா கேட்கறது இந்த ஒரு அமலுக்கு பிறகு துவா இருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் துவா கேட்கக்கூடிய நேரத்துல ஒருத்தருடைய துவாவுக்கு அல்லா பதில் கொடுத்துட்டே இருக்கிறான், ஏற்றுக்கொண்டே இருக்கிறான். ஆனா இச்சையிட்டால் மட்டும் செய்யக்கூடாது. சகாபாக்கு கேட்டால் யாரும் சொல்லுறான், இச்சையிட்டால் தான் என்ன, இச்சையிட்டால் தான் என்னன்னு கேட்டான். பார்த்தா நிறைய அமல்கள் செஞ்சிருப்பான், நிறைய அமல்களுடைய அந்த சூரியன் அவனுக்கு முன்னாடி இருக்கும். அந்த சூரியரை பார்த்து சொன்னாங்க, அமல்லாம் செய்யவில்லை எப்படி கிடைச்சது. அப்ப அல்லாஹு தஆலா சொன்னா, நீ என்னென்ன துஆவைக்கு செஞ்சுட்டே இருந்தாய், அந்த துஆவுக்குலாம் நான் பதில் தரலாம் பதில் தராம இருந்தேன், அந்த பதிலை இன்றைக்கு நான் உனக்கு இந்த அமல் இந்த நன்மைகளாக சொல்லியிருக்கேன்.
அப்ப அந்த மனிதன் சொல்லுவாராம், அல்லாஹ் யார்தான் நான் இன்னும் நிறைய துவா கொடுத்துருக்கேன், எதையுமே ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தா இன்னும் நிறைய இருக்கிறேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான் என்று கூறுகிறார்கள் சொன்னாங்க. அதனால நாங்க துவா செய்யும்போது எப்பவுமே நினைக்கக்கூடாது, நான் இத்தனை உறவு கேட்கிறேன் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லையே என்ற எண்ணமே வரக்கூடாது. ஒரு மூமின் கேட்கிற துவா நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒன்று இந்த துவா உடனடியா அவன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழல் சொன்னாங்க. நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை அல்லாஹ் தந்துடுவான். அல்ல தரலையா, இதெல்லாம் எதையும் ஒரு விஜயத்தை இருக்கும். இந்த துவானால உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்டுருப்பீங்க, உலகத்தினுடைய விஷயத்துல எனக்கு இது நடக்கும் என்று கேட்டுருப்பீங்க, ஆனா இது நடக்காது. ஆனால் அதுல ஏதேனும் ஒரு விஜயத்தை இருந்திருக்கலாம், அந்த முசீபத்திலிருந்து பாதுகாக்க அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக வச்சிருப்பார். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது அதுவும் இல்லை என்று சொன்னா, தியாமத்து நாங்க உங்களுடைய அந்தஸ்து உயர்த்துவதற்காக எண்ணி அல்லாஹ் உத்தாரா இந்த துவாவை வந்து சேகரித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னாங்க. அதனால துவா கேட்கிற நேரத்தில் எப்பொழுதுமே அந்த எண்ணம் வரக்கூடாது, நான் கேட்கிறேன் ஏற்றுக்கொள்ளப்படலையே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. மூலியங்களுடைய துவா ஒருவரும் வீணாகாது, அல்லாஹ் ஒருவரும் அதை வீணாக நடத்த மாட்டான். அதே மாதிரி துவா கேட்கிற நேரத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு மிக முக்கியமான நிபந்தனை என்னன்னு சொன்னா, நாங்க கேட்கிற துவா எப்படி இருக்கிறோம், நாங்க கேட்கிற துவா எங்களுடைய அதாவது மார்க்கத்தின் புறம்பான முறையில நீங்க கேட்கக்கூடாது. உங்களுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்கல்லாம், ஆனா நீங்க யாருக்காவது அநியாயத்துக்காக துவா செய்வீங்க, யாரையாவது அநியாயம் செய்யறதுக்காக துவா செய்வீங்க, அது உங்களுடைய சொந்தவர்களுக்கு முடிக்கிறதுக்காக துவா செய்வீங்க, அந்த இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாவமான காரியத்துக்கு நீங்க செய்யக்கூடிய துவாவை நல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று சொல்லுகிறார்கள். அதனால நாங்கள் கேட்கக்கூடிய துவா எங்களுக்கு பொருத்தமானது இருக்கிற கேட்கணும், எங்களுக்கு எப்படி இருக்கணும் பொருத்தமானது இருக்கிற கேட்கணும், எங்களுக்கு தேவையான முறையில எங்களுடைய அமைப்புல இருக்கக்கூடிய விதத்துல எங்களுடைய துவாவை நாங்கள் கேட்கணும். மேலும் கிருஷ்ணதெல்லாம் அவர் இருக்கிறவங்க அவர்கள் சொன்னாங்க, நீங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு ஒரு முக்கியமான முக்கியமான சபை என்னங்கன்னா உங்களுடைய இன்றுக்கு ஹராராக இருக்கும், உங்களுடைய இன்றுக்கு எப்படி இருக்கணும் ஹராராக இருக்கணும் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹிக்காக ஒரு உதாரணம் சொன்னாங்க, எத்தனையோ மனிதர்கள் பிரயாணத்துல போய் கொண்டிருக்கிறாங்க, தலை முடியெல்லாம் பறட்டை, உடை உடம்பெல்லாம் உடையெல்லாம் அழுக்கா இருக்குது, கையை உயர்த்தி யாரம்பி யாரம்பி என்று துவா கேட்கிறார். ஆனா அவர் உடுத்திருக்கிற உடை ஹராம், அவர் சாப்பிடுற சாப்பாடு ஹராம், அவர் வாகனத்தை வாங்கிச்ச அந்த வாகனம் ஹராமா இருக்குது, அவருடைய துவா எங்க ஏற்றுக்கொள்ளப்படுது என்று சொன்னாங்க. அதனால துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு முக்கியமான நிபந்தனை என்று சொன்னா, நாங்க எங்களுடைய விருத்தத்தை ஹராலான விருத்த ஆகிய அறாமிலிருந்து பாதுகாத்தால் அல்லா எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வார். துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்குன்னு நிறைய பொருத்தமான நேரங்கள் இருக்கிறது. அல்லா சில நேரங்கள்ல துவா உறவினர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. எல்லாரும் எடுத்துக்காட்டுனாங்க, நீங்க கேட்கக்கூடிய துவா உறுதிக்கு பிறகு ஒவ்வொரு பதிவான உறுதிக்கு பிறகும் மனிதர்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லா ஏற்றுக்கொள்றாங்க. இரண்டாவது சகஜமுறை நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லா ஏற்றுக்கொள்றாங்க. சகசுடைய நேரத்துல நாங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள்ல முக்கியமான நேரங்கள் கிடைக்கும். மூன்றாவது நண்பர்களுக்கு துவாவும் பைனல் அதான் ஒரு இஸ்லாமா, அதானுக்கும் இஸ்லாமத்துக்கும் இணைப்புள்ள நேரத்துல நாங்கள் அதான் சொன்னவாறு பள்ளிக்கு வந்து ரெண்டாம் சின்ன நாங்கள் கேட்கிறோம் இல்லையா, இந்த அதானுக்கும் இஸ்லாமத்துக்கும் இணைப்பட்ட நேரத்துல மனிதர்கள் கேட்கக்கூடிய துவா மறுக்கப்படாது என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி பாம்பு சொன்னதுக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா, பாம்புக்கு பிறகு நாங்கள் அந்த பாம்புடைய துவா ஓடுறோம், அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி சின்னதாக சொன்னாங்க, மழை குடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய ரஹ்மத் இறந்தது, அல்லாவுடைய ரஹ்மத் இறந்துகிறது, அந்த இறங்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். நோம்பாளி நோம்பு இறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நிறைய இடத்தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால இந்த நேரங்களில் அதிகமான துவா கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். துவாவுடைய ஒழுக்கங்கள் இதை தேடி நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். குறிப்பாக சொல்லுவாங்க, துவா கேட்கிற நேரத்தில் இதனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்காக எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் துவா செய்யணும். ஒவ்வொரு துவா கேட்கக்கூடிய நேரத்தில் எந்த துவா கேட்டாலும் கடைசியா முடிக்கும் பொழுது உங்களுடைய பெற்றோருக்கும் சேர்ந்து துவா கேளுங்க. எந்த அளவுக்கு சிலருடைய கருத்து நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு ஒரு நிபந்தனையாக இருக்கிறது என்று சொல்லலாம். எங்களுடைய பெற்றோருக்காக செய்யக்கூடிய துவா எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு நிபந்தனையாக இருக்கிறது என்று சொல்றாங்க. அதனால எங்களுடைய துவாக்கள்ல எங்களுடைய பெற்றோரை ஒருவரும் மறக்கிறார். அதே மாதிரி எங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா அதிகாரிகள் சொன்னாங்க, இந்த அசரா துவா
அல்லாஹ்வுடைய விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா என்ன துவாண்டா? இந்த அறுபத்தி வாயிலின் வரது ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்யக்கூடிய துவா என்று சொன்னாங்க. இந்த மாதிரி துவாக்களுடைய விஷயத்தை விளங்கி நம்முடைய எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய குழந்தை உடையவர்களாக நாங்கள் ஆகவும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய கேட்கக்கூடியவர்களாக துவா செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வளமை நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய அந்த பண்புணம் இருக்கிற வரணும். முதலாவது நம்முடைய சிந்தனை எந்த பிரச்சனை வந்தாலும் படைத்த எஜமானின் பக்கம் படைத்த ரப்பின் பக்கம் நம்முடைய சிந்தனை போகக்கூடிய விதத்தில் நம்முடைய அமைப்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில அல்லாஹ்வினுடைய தொடர்போடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா தீர்வை தருவான், எல்லா விதமான சட்டங்களை இருக்குமானால் என்னை பாதுகாப்பான். அல்ல அல்லாஹுக்கு ஆறா அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தொடர்புடைய நல்லதாக நம் அனைவரையும் ஆசியாக எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை நினைக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய சிந்தனை உடையவர்களாக நம் யாவரையும் வந்த அல்லா ஆசியருவானாக நமது பாவங்களை மன்னித்து அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மை நரகத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய குலத்தை தருவானாக. அவருடைய உள்ளத்தை தக்குவாவுடைய உள்ளமாக அல்லாஹுடைய அஞ்சக்கூடிய உள்ளமாக மார்க்கப்பட்டுடைய உள்ளமான ஆசியருவானாக நமது தேவைகள் அனைத்தையும் வந்த அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் கருணை நான் நிறைவேற்றி தருவானாக. வாழ்க்கை தகவலாக இருக்கிறார்கள்.